بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. العقيدة الطحاوية أولياء من رابط أمره இமாம் இப்னு அபில் இஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நூலுக்கு கூறக்கூடிய முன்னுரையை நாம் படித்து வருகிறோம். இமாம் அவர்கள் கூறிய அந்த விஷயத்தில் கடைசியாக நாம் பார்த்தது, அல்லாஹு தஆலா அவனை நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால், நபிமார்கள் எப்படி அல்லாஹுவை நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அதுபோன்று நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அல்லது அல்லாஹுவை எப்படி வர்ணிக்கின்றார்களோ அதுபோன்ற தவறான அந்த வர்ணிப்புகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹிலிருந்து பரிசுத்தமானவன். அடுத்து மூன்றாவதாக, அல்லாஹுவை புகழ்வதென்றால் அல்லாஹுடைய கண்ணியத்திற்கும் அல்லாஹுடைய மதிப்பிற்கும் தக்கவாறு உயர்வாக அவனை புகழ வேண்டுமே தவிர, மனிதனுடைய அற்ப சிந்தனைகளுக்கு அவனை உட்படுத்தி அவனை தரம் தாழ்த்தி கற்பனை செய்வதோ அவனை வர்ணிப்பதோ கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஸாஃபாத்துடைய 180, 181, 182 ஆகிய இந்த மூன்று வசனங்களில் கூறுவதாக இமாம் அவர்கள் கூறியதை நாம் பார்த்தோம். சரி, இப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் கொடுக்கப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஹி கொடுத்தான். அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனிலே தான் யார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து கூறினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி மொழியிலே உள்ளவர்கள், குர்ஆனை நேரடியாக புரிந்தார்கள். அதற்குரிய விளக்கங்களையும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு இந்த குர்ஆனை அது இறக்கப்பட்ட மொழியிலே அதுபோன்று அதற்குரிய விளக்கத்தோடு ஹதீஸுகளோடு சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சரியா? இப்ப ஒரு விஷயத்தை நல்ல கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை பற்றி அறிந்தது சரியான அறிதலா இல்லையா? கண்டிப்பா அதுதான் சரியான அறிதல். அல்லாஹுவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்தது சரியான வர்ணிப்பா இல்லையா? கண்டிப்பா அதுதான் சரியான வர்ணிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அதை அப்படியே போதித்தார்களா இல்லை மாற்றி போதித்தார்களா? அப்படியே போதித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் ஒன்றை சரியாக விளங்கி இருந்து ஆனால் சஹாபாக்களுக்கு அவர்கள் தவறாக விளக்கிவிட்டார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? சர்வ முட்டாளத் தவிர வேற யாரும் அப்படி சொல்ல முடியாது. சரி, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அல்லாஹுவை பற்றிய செய்தியை கேட்டார்கள் என்றால் அவங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்வது யதார்த்தத்துக்கு முற்றிலும் மாற்றமானது. ஏன்? அவர்கள் அந்த அரபு மொழியை அறிந்தவர்கள், ரசூலுல்லாஹோடு வாழக்கூடியவர்கள், அரபி மொழியை இலக்கண இலக்கியத்தோடு படித்தவர்கள். படித்தவர்கள் என்றால் தாய் வழியாகவே படித்தவர்கள். தனியா போய் மதரசால அவங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சங்க காலமாக மொழியினுடைய ஒரு உயர்ந்த ஒரு காலமாக அந்த காலம் இருந்தது. அப்படியே அவர்களுக்கு புரியாமல் இருந்திருந்தால் கண்டிப்பா ரசூலுல்லாஹிடத்தில் விளக்கம் கேட்டிருப்பார்களா இல்லையா? விளக்கம் கேட்டிருப்பாங்க. சஹாபாக்கள் அப்படி தவறா புரிஞ்சிருந்தா அவங்க மனசுல இப்படி தவறா புரிஞ்சிருக்கிறது அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் விளக்கி இருப்பான். அதாவது இந்த குர்ஆன் நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். இந்த குர்ஆன் இறக்கப்படக்கூடிய காலத்துல இந்த குர்ஆன் சொல்லப்படுகிறது, ஹதீஸ் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல உள்ளவங்களே அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சரியா புரியலன்னா பிறகு எந்த காலத்துல வரக்கூடியவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் சரியா புரிய முடியும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த குர்ஆன் இறக்கப்படும் பொழுது ஹதீஸ் சொல்லப்படும் பொழுது அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் அங்கே இல்லாம அங்கே இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யப்படுகிறது என்று சொன்னா விளையாத ஒரு நிலத்துல போய் உழுகிற மாதிரி. அல்லாஹுத்தல அப்படியே தன்னுடைய நபியை அனுப்புவான், அல்லாஹுத்தல ஞானம் மிக்கவர். புரியுதுங்களா? தன்னுடைய குர்ஆன் இறக்கப்படும் பொழுது, தன்னுடைய ஹதீஸ், தன்னுடைய நபியுடைய ஹதீஸ் சொல்லப்படும் பொழுது, ஏன்னா இதுதான் இனி கியாமத்து நாள் வரைக்கும் வேற ஒரு நபி வரப்போறதில்ல, வேற ஒரு சமுதாயம் வரப்போறதில்ல. அப்ப தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்களை அங்கே உருவாக்காமல், புரியுதா, குழப்பம் அடையக்கூடிய மக்களை வைத்துக் கொண்டு அல்லாஹுத்தல குர்ஆனையும் ஹதீஸையும் இறக்குனா, பின்னாடி வந்த நாங்க தான் நல்லா புரிஞ்சுப்போம் என்று சொன்னா, இதுவும் ஒரு பெரிய முட்டாள்தனம். இந்த இது அல்லாஹுவின் பக்கம் அறியாமையை சேர்ப்பது. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? சஹாபாக்களும் அல்லாஹுவை பற்றிய அறிவில், ஞானத்தில் நேரான பாதையில் இருந்தார்கள். இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்திலிருந்து என்ன முடிவுக்கு நம்ம வர்றோம்? சஹாபாக்களும் அல்லாஹுவை பற்றிய அறிவு ஞானத்திலே நேரான பாதையில் இருந்தார்கள். அல்லாஹுவை பற்றி அவர்கள் அறிந்ததில், புரிந்ததில் எந்த விதமான குழப்பமோ வழிகேடு இல்லை. சரி, இப்ப சஹாபாக்கள் அடுத்து தங்களுடைய மாணவர்கள் தாபிஈன்களுக்கு சொல்கிறார்கள், தாபிஈன்கள் அடுத்த கூட்டத்துக்கு சொல்கிறார்கள். சரியா? இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், கைருன் நாசி கவுமி, உருவாகக்கூடிய, வளரக்கூடிய, வரக்கூடிய தலைமுறைகளிலேயே சிறந்த தலைமுறை எனது காலத்தில் உள்ளவர்கள். சும்மல்லதீன எழுவுனகும், அடுத்து இவர்களுக்கு பின்னால் இவர்களை தொடர்ந்து அடுத்து வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன எழுவுனகும், அடுத்து இவர்களுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள். இப்படியாக மூன்று தலைமுறைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த தலைமுறை என்று சான்று வழங்கி இருக்கிறார்கள். புரியுதா? அப்ப இந்த மூன்று தலைமுறைகளில் உள்ளவர்கள், அதாவது யார் நல்ல கவனிங்க, நபியிடம் படித்தார்கள், நபியிடம் படித்த சஹாபாக்களிடம் படித்தார்கள், சஹாபாக்களிடம் படித்த தாபீன்களிடம், தாபீன்களிடம் படித்த தபீன்கள், இப்படி இந்த செயின் கரெக்டா வந்துகிட்டு இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போது வெறும் கேள்விப்பட்டதை வைத்துக் கொண்டு மட்டும், நல்ல கவனிங்க, கேள்விப்பட்டதை வைத்துக் கொண்டு மட்டும், அல்லது வெறும் அவர்களுக்கு கிடைத்த ஏடுகளை வைத்துக் கொண்டு மட்டும் மக்கள் இஸ்லாமை பேச ஆரம்பித்தார்களோ, புரிய ஆரம்பித்தார்களோ, நம்பர் ஒன். நம்பர் டூ, அவர்கள் கலப்பற்ற முறையில் அந்த ஏடுகளை பார்க்கும் போதாவது கலப்பற்ற முறையில பார்க்கணும். அப்படி பார்க்காம தாங்கள் ஏற்கனவே விளங்கி வச்சிருந்தாங்க பாருங்க, தங்களுடைய பழைய புரிதல், அவங்க மஜூசி மார்க்கத்திலிருந்து வந்திருந்தா மஜூசி மதம், அவங்க யூனானிகளுடைய பல்சபா அந்த தத்துவத்திலிருந்து வந்திருந்தா அந்த தத்துவம், இப்படியாக பல விஷயங்களுடைய குழப்பங்களோட சேர்த்து இந்த குர்ஆனிய ஹதீஸை அவங்க பார்த்தப்ப நிறைய குழப்பங்களை இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு இதுல ஒரு விஷயம் புரிய வரும், குழப்பம் எப்ப வந்துச்சு? அந்த சஹாபாக்களிடத்துல போய், தாபிஈன்களிடம் போய், தபூத் தாபிஈன்களிடம் போய் நேரடியா உட்கார்ந்து விளக்கம் கேட்டு படிக்காம கிடைத்த ஏடுகளை வைத்துக் கொண்டு மட்டும், கேள்விப்பட்டதை வைத்துக் கொண்டு மட்டும் அவர்கள் இஸ்லாம பேச ஆரம்பிச்சாங்க, கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க, பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இரண்டாவது, ஏற்கனவே அவர்களிடத்தில் இருந்து தவறான கொள்கைகள் இருப்பாங்க. எந்தெந்த தவறான கொள்கையுடைய பேக்ரவுண்ட், பின் அதாவது அந்த பின்னணியில் இருந்து வந்தாங்கல்ல, அதோட சேர்த்து இதையும் கலந்து புரிய முயற்சி பண்ணாங்க. அப்படி முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அவர்களுக்கு ஒரே குழப்பம், இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில், இதை எப்படி வழங்குறது, இப்படினா அப்படி ஆச்சு, அப்படினா இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவர்களுடைய மண்டைக்குள்ளாரையே போட்டு உழப்பி அதுல குழப்பம் வந்து, அந்த குழப்பத்துக்கு அவங்களே பதில் சொல்லி, அந்த பதில குழப்பம் வந்து அதுக்கு அவங்களே பதில் சொல்லி, இப்படியே முன்னுக்கு பின்னு முரணாக ஆரம்பிச்சாங்க. புரியுதா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னா, எப்ப குழப்பம் வருது? ஒன்று, அந்த வழிமுறை வழியாக, செயின் பை செயின். புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூத் தாபிஈன்கள், இப்படி அவர்களிடமிருந்து இந்த குர்ஆன் ஹதீஸ் எப்படி வந்தது, அவர்கள் எப்படி படித்தார்கள், அவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்று இந்த உம்மத்து நின்றிருந்தால் மன இச்சைகளுக்கும் குழப்பங்களுக்கும் வழிகேடுகளுக்கும் வாய்ப்பு இருந்திருக்காரு. எப்ப இஸ்லாமை தன்னிச்சையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் பேச ஆரம்பித்தார்களோ, தங்களுடைய பழைய மத கோட்பாடுகளுடைய பின்னணியில இதை புரிய ஆரம்பிச்சாங்களோ, புரிய வைக்க முயற்சி செஞ்சாங்களோ, அப்ப அவர்கள் குழப்பத்துக்கு ஆளாயிட்டாங்க. சரியா? இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயம் இருக்கா இல்லையா, இவ்வளவு தூரம் சொன்னமா இல்லையா, இதுக்கு எப்படி நம்ம இதுக்கு விளக்க சொன்னோம், இது எங்கிருந்து நம்ம எடுக்கிறோம், புரியுதா? பாருங்க சூரா யூசுப் 108வது வசனம், சூரா யூசுப்புடைய 108வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் ஹாதிஹி ஸபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அனா வமன் இத்தபஅனி. நல்லா கவனிங்க, குல் ஹாதிஹி ஸபீலி, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி ஸபீலி இது எனது மார்க்கம், அதுஉ இலல்லாஹ் நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன், அதுஉ இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன், அலா பஸீரத்தின் அனா வமன் இத்தபஅனி. இந்த ஆயத்தை ரெண்டு மாதிரி ஓதலாம். முதல் தடவை ஓதுனதனுடைய விளக்கத்தை இப்ப நான் சொல்றேன். குல் ஹாதிஹி ஸபீலி ஒரு ஸ்டாப், அதுஉ இலல்லாஹ் செகண்ட் ஸ்டாப், சரியா, அலா பஸீரத்தின் அனா வமன் இத்தபஅனி இது மூணாவது வாக்கியம். இப்படி ஓதலாம். இதன்படி அர்த்தம் என்ன? குல் ஹாதிஹி ஸபீலி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது எனது பாதை, இது எனது மார்க்கம். எதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களோ, எதை வேதமாக ஓதி காட்டுகிறார்களோ, எதை அதற்கு விளக்கமாக அவங்க சொல்கிறார்களோ, அது எல்லாத்தையும் சுட்டி காட்டப்படுகிறது இது, புரியுதா? ஸபீலி எனது மார்க்கம், எனது பணி என்ன, அது உருவிதல்லா அல்லாவின் பக்கம் நான் மக்களை அழைக்கிறேன். முடிஞ்சா இது ஒரு சென்டென்ஸ். அடுத்தது தெளிவான விளக்கத்தில், நல்ல சரியான புரிதலில், தீட்சண்யமான அறிவில், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், கிளியர் நாலேஜ், கிளியர் விஸ்டம், அந்த தெளிவான அறிவில், அனவமனித்த பாணி, நானும் இருக்கிறேன், என்னை பின்பற்றியவர்களும் இருக்கிறார்கள். இந்த வசனம் சொல்லக்கூடிய நேரடியான கருத்து என்ன? கடைசி பகுதி அல்லாவின் பக்கம் நபி அழைக்கிறான். நான் அல்லாவின் பக்கம் அழைக்கிறேன்னு சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் நபிக்கு சொல்லி காட்டான், நபியை பற்றி நமக்கு சார்ந்து சொன்னார், நபியே நீங்க இதை சொல்லுங்க, உங்களை பற்றி நீங்க இந்த தன்னிலை விளக்கத்தை மக்களுக்கு சொல்லுங்க. அலா பசீரத்தின் அன வமனித்த பாணி, தெளிவான விளக்கத்தில் நானும் என்னை பின்பற்றியவர்களும் இருக்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பற்றி என்ன சொன்னார்களோ அதை தெளிவா சரியா புரிந்து அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தோட சொன்னாங்க. இரண்டாவது, என்னை பின்பற்றியவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல அவங்களை பின்பற்றியவர்கள் யார் இருந்தா? சஹாபாக்கள். அப்ப நபியும் சஹாபாக்களும் அல்லாஹ்வை பற்றிய விஷயத்தில் தெளிவான ஆதாரத்தில் இருந்தார்கள் என்பதை இந்த வசனம் நேரடியா நமக்கு உணர்த்து, புரியுதா? இது இதுக்கு முன்னாடி நம்ம ஓதி காட்டிய அந்த முறைப்படி உள்ள விளக்கம். இதே வசனத்தை இன்னொரு மாதிரி ஓதலாம். எப்படி? قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني. هذه سبيلي அங்க நிப்பாட்டிட்டு أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني இதை சேர்த்து ஒரு வாக்கியமா ஓதுறது. அப்படி ஓதும்போது என்ன அர்த்தம் வரும்? தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அழைக்கிறேன் அந்த ஒருமை போய் அழைக்கிறோம், நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நம்ம ஓதும் பொழுது இங்க ரெண்டு கருத்து நமக்கு கிடைக்குது. ஒரு கருத்து என்ன கிடைக்குது? அதாவது சஹாபாக்கள் தெளிவான ஆதாரத்தில் இருந்தார்கள், அதுவும் தெரிய வருது. அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? அந்த தெளிவான ஆதாரத்தின்படி அழைத்தார்கள். ரெண்டு விஷயமும் நமக்கு தெரிய வருது. அப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவா புரிய வைக்கிறது, கொள்கையுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் இருந்த நிலைப்பாடும் சஹாபாக்கள் இருந்த நிலைப்பாடும் தான் சரியான நிலைப்பாடு, புரியுதுங்களா? சரி, அப்ப இந்த அதாவது ஹைருல் குரூன் சிறந்த காலம் என்று சொல்லப்பட்ட இந்த காலங்களுக்கு பிறகுதான் அங்கு குழப்பங்கள் வருது.
குழப்பங்கள் எப்போ வருது?
சிறந்த காலம் என்று நபியால் சொல்லப்பட்ட இந்த காலத்திற்கு பிறகுதான் குழப்பங்கள் அதிகரிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாம மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு போனார். சஹாபாக்களுக்கு நபியிடமிருந்து கற்ற மார்க்கத்தை சஹாபாக்கள் தாபியங்களுக்கு சொன்னார். இப்ப இவர்கள் மூலமாக கல்வியை படிக்காம தன்னிச்சையாக படிக்கும் பொழுது குழப்பங்கள் ஏற்படும். சரி, இப்படி குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், அது பல காலகட்டங்கள் ஏற்படலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்களை விட்டு விலகி போனவர்கள், அடுத்து தாபியங்களை விட்டு விலகி போனவர்கள் இந்த மாதிரி குழப்பத்துக்கு ஆளானார். இப்ப என்ன கேள்வி, இப்படி குழப்பத்துக்கு ஆளாகும் பொழுது அந்த குழம்பக்கூடிய நிலையிலேயே இந்த உம்மத்தை அல்லாஹ் விட்டுருவானா, எப்படியாவது நீங்க போய் கொள்ளுங்க என்று? இல்லை, உண்மையான குர்ஆன் ஹதீஸை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அறிஞர்களை நபியினுடைய பிரதிநிதிகளாக ஒவ்வொரு காலத்திலையும் அல்லாஹ் உருவாக்குவானா இல்லையா? கண்டிப்பா உருவாக்குவான். புரியுதுங்களா? ஏன், எப்படி அல்லாஹுத்தல நபிமார்கள் அனுப்பினானோ, இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் அனுப்பினானோ, அதற்கு பிறகு நபி வரமாட்டாங்க. ஆனா அந்த நபியினுடைய மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய, குழப்பங்கள் இல்லாமல் கூடுதல் குறைவு இல்லாமல் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை கண்டிப்பாக அல்லாஹு தஆலா உருவாக்கி கொண்டே இருப்பான் ஒவ்வொரு காலகட்டத்திலும். அவர்கள் மூலமாக யாரெல்லாம் இந்த மார்க்கத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாங்களோ, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்தார்களோ, இந்த மார்க்கத்தினுடைய கருத்துக்களை மாற்றினார்களோ, அவர்களுக்கெல்லாம் மறுப்பு கூறி இந்த மார்க்கம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி இருந்தது, சஹாபாக்களுடைய புரியுதல எப்படி இருந்தது என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அறிஞர்களை அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருப்பான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்செய்தி. இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல வருகிறது, லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி வாஹிதீன் அலல் ஹக்கி லா யதுர்ருஹும் மன் கதலஹும். அதாவது இந்த உம்மத்துல ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள், அவர்கள் இந்த சத்தியத்துக்காக போராடி கொண்டே இருப்பார்கள். அவர்களை யாரெல்லாம் எதிர்த்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு உதவி செய்யாமல் கைவிட்டாலும் சரி, அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சத்திய கூட்டம் கண்டிப்பாக இந்த உம்மத்துல ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் இருப்பாங்க. நம்ம தொடர்ந்து வரலாறுல பாக்குறோம் அல்ஹம்துலில்லா. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு, சஹாபாக்கள் தாபியங்கள் தபூ தாபியங்களுடைய காலத்துக்கு பிறகு, இந்த குழப்பங்கள் இருந்த இடங்களிலும் குழப்பங்கள் இருந்த காலங்களிலும் சத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய கண்டிப்பா ஒரு கூட்டம் அங்கே இருந்து சத்தியத்தை ஏற்று அதன்படி பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனா அவர்கள் குறைவாக இருக்கா, அதனால குறைவா இருந்ததுனால சத்தியமே இல்லாமல் போய்விட்டது, உம்மத்து மொத்தமா குழப்பமாயிருச்சு, அப்படி ஒரு நிலையை அல்லாஹு தஆலா விட்டு வைக்கிற. புரியுதுங்க? அப்படி ஆயிருந்தா யாருமே அடுத்து ஹிதாயத்துக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாம போயிடும். எல்லாருமே வழி கேட்டுட்டாங்க, நாங்க எங்க போய் தேடுறது என்று அவர்கள் ஈஸியாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி காரணம் சொல்ல முடிஞ்சிடும். அதனால அல்லாஹ் அப்படி வைக்காம கண்டிப்பா ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வைத்துக் கொண்டே இருக்கலாம், அந்த கூட்டம் சிறிய கூட்டமாக இருந்தாலும் சரி. புரியுதா? இப்ப நம்ம என்ன முயற்சி பண்ணணும், அந்த கூட்டத்தில் நாம் ஆக வேண்டும் என்று முயற்சி பண்ணணும். புரியுதா இல்லையா? அந்த சின்ன கூட்டமாக இருந்தாலும் யார் வந்து இந்த மார்க்கத்துல குழப்பம் செய்யாம எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்துச்சோ அந்த அடிப்படையில நம்ம பின்பற்ற வேண்டும் என்ற முயற்சியிலையும் ஆசையிலையும் நம்ம இருக்கணும். அந்த ஆசை நம்மகிட்ட இல்லை வச்சுக்கோங்க, எங்க அப்பாவை விட அறிவாளி யாரும் இருக்கிறா, எங்க ஊர்ல உள்ள ஆலிம்சாவை விட பெரிய மார்க்கத்தை போதிச்சவர் யார் இருக்காருன்னு சொன்னா அல்லாஹ் சாவுடா வடிகட்டிலேன்னு விட்டுவோம். எங்க போய் நம்ம திரும்ப பார்க்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு போகணும். யார் என்ன சொன்னாலும் எங்க போய் நம்ம பார்க்கணும்? எந்த ஆலிம் பயன் பண்ணாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல எப்படி இருந்துச்சு? நீங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஒரு சஹாபியுடைய செயல் ஆதாரம் காட்டுங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு ஒரு தபியுடைய விளக்கத்தை ஆதாரமா காட்டுங்க. அப்படி இல்லாம நீங்க எவ்வளவுதான் பெரிய தாடி வச்சுக்கிட்டு, எவ்வளவுதான் பெரிய தரப்பா கட்டிக்கிட்டு, அல்லது நான் வந்து 50 வருஷமா தாவா பண்ணி போனா எனக்கு புரியாத மார்க்கமா, இந்த பேச்செல்லாம் எங்களுக்கு வேணும். இந்த உங்க வீட்டு சரக்க உங்க வீட்டு அடுப்பாங்கலுக்கு வேணா வச்சுக்கங்களே தவிர, எங்களுக்கு மார்க்கம் என்று வந்து விட்டால், எங்களுக்கு மார்க்கம் என்று வந்து விட்டால் எங்களுக்கு நபியுடைய சொல்லிருந்து ஆதாரம் காட்டுங்க, சஹாபாக்களுடைய விளக்கத்திலிருந்து ஆதாரம் காட்டுங்க, தாபியினுடைய விளக்கத்திலிருந்து ஆதாரம் காட்டு. அப்படி இல்லாம எந்த சரக்குமே எங்களுக்கு மார்க்கத்துல வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம் என்றால், அல்ஹம்துலில்லா எல்லா விதத்து குழப்பம் வழிகேடு எத்தனை எத்தனை சாக்கடையை கொண்டாந்து இந்த இஸ்லாம் என்ற பரிசுத்தமான ஊற்றுல அவங்க கலக்க முயற்சிக்கிறாங்களோ அந்த எல்லா சாக்கடைகளுடைய வழியையும் அடைச்சிட்டு பரிசுத்தமான இந்த நீரோடையில நம்ம நீர் அருந்திக்கிட்டே இருக்கிறோம். புரியுதா? இப்ப பாருங்க, இந்த அடிப்படையில தான் இமாம் இப்னு அபில் ஐஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இரண்டாவது நூற்றாண்டுக்கு பிறகு இமாம் அபு ஜாஃபர் அத்தஹாவி அஹமது இப்னு முஹம்மது இப்னு சலாமா என்ற இந்த அறிஞர் அல்லாஹு தஆலா இவர்களை உருவாக்கினார். புரியுதா? இவர்களுடைய பிறப்பு எப்ப? ஹிஜ்ரி 237. இவங்களுடைய இறப்பு எப்போது? ஹிஜ்ரி 321. சரியா, கவனிக்கிறீங்களா இல்லையா? இந்த காலத்தில் உருவானார்கள். அப்ப நபிசுல்லாஹிஸ்லாம் சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இவங்க ரொம்ப நெருக்கமா இருந்தாங்களா தூரமா இருந்தாங்களா? ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. நம்மை கவனித்து பார்க்கும் பொழுது ரொம்பவும் நெருக்கமானவர்களாக இருந்தார். சரி, ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இவர்கள் யாரிடம் கல்வி படித்தார்களோ அவர்கள் யார் யாரு? மூன்று இமாம்களுடைய பெயர்களை இங்கே வந்து குறிப்பிடுவாங்க. குறிப்பா இந்த அபூ ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் யாரிடத்துல கல்வி படித்தாங்களோ, யாரிடத்துல வந்து ரொம்ப அதாவது கல்வின்னு சொன்னா யாருடைய வழிமுறையில வந்தாங்களோ. புரியுதா? முதலாவதாக இமாம் அபூ ஹனீஃபா, ஹனஃபி நம்ம சொல்றோமா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க எப்போது பிறந்தாங்க? ஹிஜ்ரி 80 பிறந்தாங்க, 150 மரணிக்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ஹிஜ்ரி 80 பிறந்து 150 மரணிக்கிறாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க? ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. சஹாபாக்களுடைய காலத்தோடு தாபியீன்களுடைய காலத்தோடு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. நீங்க நம்ம மீலாது அந்த ஈசவி கணக்குப்படி பாத்தீங்கன்னா, ஈசவி 699, இப்ப 2019 நடக்குதுல, 2018 699 இல்ல பிறக்கிறாங்க, 767 மரணிக்கிறாங்க. நம்ம ஹிஜ்ரி கணக்குப்படி 80 பிறந்து 150 ஒப்பாக்குறாங்க. அடுத்து இமாம் அபு யூசுப், இவர்கள் 113 பிறக்கிறாங்க. இவங்க இமாம் அபு ஹனீஃபாவுடைய ரொம்ப நெருக்கமான மாணவராக இருந்தார்கள். 113 பிறக்கிறாங்க, 182 இவங்க மரணிக்கிறாங்க. அடுத்ததாக இமாம் முஹம்மது, இவங்க ஹிஜ்ரி 133 பிறக்கிறாங்க, 189 இறக்குறாங்க. இந்த மூன்று பெரிய இமாம்கள் அறிஞர்கள் ஹதீஸ் கரை அதே போல ஃபித்ஹு மற்ற எல்லா துறை அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிஞர்கள். இந்த மூன்று பேருடைய பேரை நம்ம சொல்றதுனால இதை தவிர மற்ற அறிஞர்கள் யாரும் இல்லையா என்பது அல்ல. புரியுதா? அதாவது இந்த உம்மத்தில மூத்தவர்களாக எல்லாராலும் மதிக்கப்பட்ட மூன்று நபர்களுடைய பெயர் சொல்லப்படுது. இந்த மூன்று அறிஞர்களும் தாபியீன்கள், தபூத் தாபியீன்கள், இவர்களுடைய காலத்துல வாழ்ந்த அந்த மொத்த மார்க்க அறிஞர்கள். புரியுதா? சஹாபாக்களுடைய வழியில எந்த கொள்கையில இருந்தாங்களோ அந்த கொள்கையில தான் இந்த மூன்று அறிஞர்களும் இருந்தாங்க. புரியுதா? அந்த அறிஞர்களுடைய வழியில தான் இமாம் அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களும் வந்தார்கள். அவர்களும் அந்த அடிப்படையில தான் நம்முடைய உம்மத்துடைய இமாம்கள் எந்த கொள்கையில இருந்தாங்க என்பதை நமக்கு இப்ப இந்த நூல் வழியாக சொல்ல போறாங்க. புரியுதா இல்லையா? புரியல உங்களுக்கு? எதுக்கு நான் இந்த விஷயத்தை இமாம் இப்னு சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம அந்த வழியில படிக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? அப்ப அந்த வழியில இருக்கக்கூடிய அந்த கொள்கைய நமக்கு யார் சொல்லித்தரணும்? அந்த வழியில உள்ளவங்க தானே சொல்லித்தரணும். அப்ப அந்த வழியில உள்ள மூன்று அறிஞர்களுடைய அந்த சரியான பாதையில வந்த அபூ ஜாஃபர் தஹாவி என்பவர்கள் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து சஹாபாக்கள் வழியாக தாபியீன்கள் தபூத் தாபியீன்கள் வழியாக எந்த விஷயம் இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்பப்பட்டதோ, எது கொள்கையால் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதை தொகுத்திருக்காங்க. புரியுதா? இது எதுக்காக வேண்டி? இந்த கிதாபுக்கு சான்றுக்காக வேண்டி. நம்ம படிக்கிற கிதாபு ஒரு சரியான அறிஞருடைய சரியான தொகுப்பு. புரியுதா இல்லையா? பாருங்க, இப்ப நான் சரி உதாரணத்துக்கு சொன்னேன், ஒரு ஒரு பொருளுக்கும் அந்த பொருளை செய்தவர்களை வைத்து அதுக்கு மதிப்பு இருக்கும், அங்கீகாரம் இருக்கும். புரியுதா? இப்ப இந்தியாவில உருவான பொருள் அதுக்கு அதனுடைய தரம், சைனால உருவான பொருள் அதுக்கு அதனுடைய தரம், அப்புறம் கொரியா, அப்புறம் ஜப்பானு, அப்புறம் அமெரிக்கா, அப்புறம் யூரோப் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு பொருளும் அது எங்கிருந்து உருவாகுதோ, யார் உருவாக்குறாங்களோ அதை வைத்து அதுக்கு ஒரு தரம் இருக்கும். அதே போலதான் எல்லா விஷயத்திலையும் இல்மு யாரிடமிருந்து வருகிறதோ அவரை கவனித்த அந்த இல்முக்கு ஒரு குவாலிட்டி, ஒரு தரம் இருக்கும். இப்ப இந்து மக்கள் வழிகேட்டுக்கு உள்ள காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன, யாரு எதை பேசினாலும் கேட்க வேண்டியது, யாரு எதை எழுதினாலும் அந்த புக்கை வாங்கி படிக்க வேண்டியது, கடைசியில் மொத்தமா குழம்புனவங்க கேள்வி கேட்டு விளக்கம் கேட்டு அடைஞ்சே வாழ்க்கையை தொலைச்சிட வேண்டியது. நம்ம படிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது யார் தெரிஞ்சு கேட்கிறோம், முதல்ல அவரை முடிவு செஞ்சிடணும். அவர் சரியான கல்வி படித்தவரா, சரியான கொள்கையில இருக்கிறவரா, மார்க்கத்தில் சரியான ஞானம் உள்ளவரா, அதை முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எந்த கிதாபை நீங்க எடுத்து வாசிக்கிறீங்களோ இந்த கிதாபு சரியா எழுதப்பட்டிருக்கா, அதை முடிவு செஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு குழப்பம் வராது. எதையாவது வாங்கி படிக்க வேண்டியது, யாராவது எதையாவது பேசுறதெல்லாம் கேட்டுக்க வேண்டியது, அதையெல்லாம் மண்டையில போட்டு குழப்பி குழப்பி கடைசியில் ஒரு புளிசாலனா காய்ச்சின மாதிரி ஒரு சாலனா மண்டையில காய்ச்சினதுக்கு பிறகு எனக்கு அது புரியல, இது புரியல, குழப்பமா இருக்கு, இதையும் செய்றீங்க அந்த ஆலோசனை சொன்னாரு, இதையும் செய்றீங்க அந்த ஆலோசனை சொன்னாரு, இப்படி போயிடுச்சு. புரியுதா இல்லையா? அப்ப அதனாலதான் இந்த நூலை படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நூலை நமக்கு தொகுத்து கொடுத்த இமாம் எந்த ஒரு வழியில வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இந்த கொள்கைய இந்த இல்மை படிக்கலாம். சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். சரி, அடுத்து ஒரு விஷயத்தை இமாம் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் வந்து சொல்றாங்க. உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னோம், ஒரு பாயிண்ட், அது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து காலம் எவ்வளவு தூரமாகுதோ அவ்வளவு குழப்பங்கள் அதிகமாகலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பத்துக்கு வேலையே இல்லை, ஏதாவது குழப்பம் வந்தாலும் உடனே வகை இறங்கிட்டு விளக்கம் கிடைச்சிடும், ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க போய் கேட்டுருவாங்க, பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாங்க. அடுத்து சஹாபாக்கள், அப்ப குழப்பம் இருந்துச்சு ஆனா குழப்பம் குறைவா இருந்துச்சு, ஏன்னா அது தீர்ப்பதற்கு யார் இருந்தா, சஹாபாக்கள் இருந்தாங்க. உண்மை எது பொய் எது என்று தெளிவுபடுத்துவதற்கு நபித்தோழர்கள்ட்ட போய் மக்கள் விளக்கம் கேட்டுக்கிட்டாங்கன்னா தெரிஞ்சு போச்சு எந்த நிலையில நபி உங்களை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி. அடுத்த காலங்கள்ல குழப்பங்கள் இன்னும் இன்னும் கூடுச்சு, ஆனா அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு அங்க தாபியங்கள் இருந்தாங்க. அடுத்த காலத்துல இன்னும் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமானுச்சு, அந்த குழப்பங்களை நீக்கிறதுக்கு தமிழ் தாபியங்கள் இருந்தாங்க. பிரச்சனை அங்க இருந்தாலும் அதை தீர்ப்பதற்குண்டான அறிஞர்கள் கல்விமான்கள் அங்க இருந்தாங்க. என்னத்தை இருந்தாலும் பின்னாடி உள்ள காலத்தை கவனித்து பார்க்கும் பொழுது குழப்பங்களும் வழிகேடுகளும் கம்மியா இருந்துச்சு. ஆனா எப்பொழுது காலங்கள் உங்களுக்கு நபியுடைய காலத்திலிருந்து தூரமாகி கொண்டே போனதோ அப்போ குழப்பங்கள் அதிகமாகி போய் அதிகமாக ஆரம்பிச்சு. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் குறைவானவர்களாக இருந்தார்கள், சந்தேகங்கள் அதிகமாகி கொண்டே போயிடுச்சு. ஏன்னா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு. இப்ப உமரதீனுடைய காலத்துல உதாரணத்துக்கு யாராவது ஏதாவது மார்க்கத்துல இல்லாதத பேசினா நீ வாங்க கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு சாட்டை எடுத்து அட்டி முதுல சாத்து சாத்து சாத்துனா எனக்கு இனிமே சந்தேகமே வராதுன்றாங்க. ரெண்டாவது என்ன செய்வாங்க, எங்கேயாவது கொண்டு போய் காட்டுல பாலைவனத்துல கொண்டு போய் அவனை விட்டுட்டு வர சொல்லிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. எவனாவது குழப்பம் செய்யறவனுக்கு தைரியம் வருமா, வராது. பின்னாடி காலத்துல வழிகேடர்கள் அதிகமான பொழுது ஆட்சியாளர்கள் அவர்களிடத்திலே வழிகேடுகள் வந்தபோது, நம்ம பின்னாடி சில வரலாறு படிக்கும் போது கொஞ்சம் சொல்லுவோம், ஆட்சியாளர்களிடத்திலையும் வழிகேடான சிந்தனைகள் உள்ளார வந்தப்ப யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம், கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு, கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி குழப்பங்கள் அதிகமாகிச்சு. அந்த குழப்பங்களுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன என்று சொன்னா, நல்ல கவனிங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மதரசாக்கள் பெரும்பாலும் இப்ப நாங்க எல்லாம் படிச்சுட்டு வந்தது என்ன, அதுல எல்லாத்திலையுமே இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்னன்னு சொன்னா, அசலான கல்வியோட இந்த யூனானி பல்சபா இருக்கு பாருங்க, கிரேக்க பல்சபான்னு சொல்லுவாங்க, இந்த பல்சபாவுடைய கல்வி ஹிஜ்ரி அதாவது இரண்டாம் நூற்றாண்டுல அரபி மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அதை கொண்டு வந்து அரபி கல்விகளோடு இதையும் உடற பூசினான். அப்படி புகுத்த ஆரம்பிச்சு அல்லாஹ்வை பற்றிய தத்துவங்களை பேசுவதாக இருந்தால் அந்த கிரேக்க தத்துவங்களை படிச்சுட்டு தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான நிலையை அங்கு அந்த காலத்தில் இருந்த அதாவது தாபியன்களை விட்டு தூரமான அந்த கல்வி அறிஞர்கள் உருவாக்கிட்டாங்க. அதற்கு ஆட்சியாளர்களுடைய சப்போர்ட் கிடைச்சிச்சு. அறிவு லாஜிக், அறிவு லாஜிக். அப்ப தான் பெருசுன்னு ஆகி போயிடுச்சு. குரான் ஹதீஸ்னா டம்மி ஆயிட்டது. அறிவு லாஜிக் தத்துவம் வரும்பொழுது மனுஷனுக்கு அவனுக்கு பெருமை வர ஆரம்பிச்சு. அதனால இதுக்கு மக்கள் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நல்லா பாதுகாக்கணும். இப்ப இந்த மாதிரி நேரத்துலதான் அடி வாங்கினாலும் பரவாயில்லை, செத்தாலும் பரவாயில்லை, இதுக்காக வேண்டி என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று அந்த காலத்துல ஹதீஸை பின்பற்றிய ஒவ்வொரு அறிஞரும் ஆட்சியாளர்களுடைய இந்த குழப்பத்துக்கு எதிராகவும் அறிஞர்கள் ஒரு பெரும்பான்மையான கூட்டம் அந்த கிரேக்க பல்சபாவை படிச்சுட்டு குழப்ப ஆரம்பிச்சாங்கல்ல, அவர்களுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செஞ்ச ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி பல அறிஞர்கள் கொல்லப்பட்டார்கள், கடுமையான முறையிலே இம்சிக்கப்பட்டார்கள். புரிஞ்சா இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்கெல்லாம் வந்து நீங்க என்ன பொதுவா இன்னைக்கு மக்களுடைய நிலைமை அப்படி இருக்கு. நம்முடைய கல்விமான்களுடைய வரலாறுகளை எங்க படிக்கிறாங்க அல்லது பயான்கள்ல சொல்றாங்க? இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி ஜெயிலில் அடைக்கப்பட்டு அவ்வளவு காலம், ஒரு நீண்ட காலம், தினைக்கும் பல முறை சாட்டையால் அடிக்கப்படுகிறார்கள். எதுக்காக? அவர்கள் சஹாபாக்களுடைய கூற்றின்படி மார்க்கத்தை பேசுங்கள் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக, இந்த கிரேக்க பல்சபாவை எதிர்த்த ஒரே காரணத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய அறிஞர். அதுக்கு முன்னாடி இமாம் அபூ ஹனீஃபா, அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி சோதனைகளை சந்திக்காத எந்த ஒரு ஆலிமுமே இல்லை. ஏன்னா வணிகட்ட ஆலிம்கள் பெரும்பான்மை ஆகிட்டாங்க, ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிட்டாங்க. இப்ப எப்படி இன்றைக்கு காலத்து மாதிரி, இன்றைய காலத்துல இந்த மௌலூது கர்த்தம் பாசியா இப்படி ஓதுற அறிஞர்கள் அதிகமா இருக்கிறாங்களா, அல்லது சத்தியத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் அதிகமா இருக்கிறாங்களா, இந்த மாதிரியான விதத்தை செய்யக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க? அரசாங்கங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அரசாங்கங்கள் அவங்களுக்கு ஆதரவு சொல்லுது. இப்ப நம்ம நம்மளை எப்படி அரசாங்கம் சொல்லுது, இவங்க எல்லாம் வஹாபி, இவங்க எல்லாம் வந்து சலபி, இவங்க எல்லாம் தீவிரவாத இஸ்லாத்தை போதிக்கிறவங்க, இவங்களால பிரச்சனை, எங்களுக்கு சூஃபி இஸ்லாம் தேவை. நீங்க அதாவது இந்தியாவுடைய நியூஸ் பேப்பர் படிக்கிற வழக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இந்திய அரசாங்கம் சொல்லுது எங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த அகல ஹதீஸ், இந்த வந்து சலபி, இந்த கொள்கையில உள்ள முஸ்லிம்கள் வேணாம் எங்களுக்கு, ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு பாக்குறாங்க. எங்களுக்கு வந்து சூஃபி இஸ்லாம், இசை பாடிக்கலாம், ஆடிக்கலாம், டான்ஸ் ஆடிக்கலாம், எல்லாமே சரின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரியான இஸ்லாம் தான் இந்தியாவுக்கு தேவை. ஏன்? அவங்களை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடு கிடையாது, ஒரு முறை கிடையாது. எதை வேணாலும் யாரு வேணாலும் செஞ்சுக்கலாம், யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது. என்ன கொள்கையை வேணாலும் இஸ்லாத்தின் பேர்ல பூசிக்கலாம் சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? அப்ப இந்த நேரத்துலதான் நிறைய அறிஞர்கள் சோதிக்கப்பட்டார்கள். சரி, இப்ப திரும்ப விஷயத்துக்கு வாங்க. அப்ப குழப்பத்தினுடைய அடிப்படை காரணம் எதுவாக இருந்தது? அதுதான், அதற்கு என்ன அடிப்படை காரணமா இருந்துச்சு? கிரேக்க தத்துவங்களை கொண்டு வந்து உள்ளார புகுத்தி குர்ஆன் ஹதீஸ்ல அந்த சஹாபாக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஹம், புரியுதா, அந்த ஃபஹம்னு சொல்வாங்க, அதாவது புரியுதல், சரியான புரியுதல். சஹாபாக்களுடைய ஃபஹமை விட்டுட்டு அந்த கிரேக்க பல்சபாவின் அடிப்படையில குர்ஆன் ஹதீஸ்ல தர்க்கங்கள் விவாதங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்கவுங்க கருத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. புரியுதா? அங்கிருந்துதான் குழப்பங்கள் ஆரம்பிச்சது. இப்ப இது சம்பந்தமா சூரத்துல் அன்ஆமுடைய 68வது வசனம், அல்லாஹு தஆலா, ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும், எது தெரியும் அல்லாஹ்வுக்கு, எல்லாமே தெரியும், நிகழ்காலமும் அல்லாஹ்வுக்கு தெரியும், வருங்காலமும் அல்லாஹ் தெரியும். அல்லாஹு தஆலா தெளிவான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லியிருக்கான். நல்ல கவனிங்க, சூரத்துல் அன்ஆமுடைய 68, وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا فَأَعْرِضْ عَنْهُمْ. நபியே, நம்முடைய வசனங்களில் வீணாக விவாதம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களை புறக்கணித்து விடுங்கள், அவர்கள் வேறு பேச்சில் ஈடுபடுகின்றவரை.
நம்முடைய வசனங்களிலே வீணாக விவாதம் செய்யக்கூடிய, குழப்பங்கள் செய்யக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தால் அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், அவர்கள் வேறு பேச்சில் ஈடுபடுகின்ற வரை. அப்ப தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான், இல்மு இல்லாமல் மனித அறிவை கொண்டு குர்ஆன்ல விளக்கம் பேசுறது அது குழப்பம், அப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம புறக்கணிச்சிடணும், விலகி வந்துடணும் சொல்லி. அப்ப ஆகவே நபிமார்களை தான் நம்ம பின்பற்றணும், நபிமார்களுக்கு இறக்கிய வேதங்களை நம்ம பின்பற்றணும். அந்த அடிப்படையில இறுதியாக வந்தவர்கள் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரப்போறது கிடையாது. அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதமானது முந்தி இறக்கப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வேதத்தில் உள்ள உண்மையான கருத்துகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. நீங்க குர்ஆனை பத்தி குர்ஆனுடைய பேர்களில் பாத்தீங்கன்னு சொன்னா அல் முஹைமின் ஒரு பேர் இருக்கும். குர்ஆனுடைய பேர்கள்ல ஒரு பேரு அல் முஹைமின், அதாவது முந்திய வேதங்களில் உள்ளதை பாதுகாக்கக்கூடியது. அதாவது முந்திய வேதங்கள்ல அல்லாஹ் என்ன சொன்னானோ அந்த உண்மையான கருத்தை பாதுகாக்கக்கூடியது. அதே போல முசத்திக், குர்ஆனுடைய இன்னொரு பேரு, முந்திய வேதங்கள்ல உள்ள அந்த உண்மைகளை இது உண்மை என்று உறுதிப்படுத்தக்கூடியது. ஆகவே இந்த குர்ஆன் மூலமாகவும் அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விளக்கத்தின் மூலமாகவும் நமக்கு அல்லாஹு தர மார்க்கத்தை மிக தெளிவாக தெளிவுபடுத்திட்டான், எந்த விதமான குழப்பமும் இல்லாமல். புரியுதுங்களா? சரி, தீனும் முழுமையாச்சு. சரி, இதுக்கு பிறகு யாராவது இந்த தீன்ல வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணுங்கிற அவசியம் இருக்குதா? மஹாதல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய தீனு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இப்ப பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். நீங்க நபிக்கு கட்டுப்பட்டால்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற விதியையும் அல்லாஹ் ஆக்கிட்டான். இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிட்டோம். ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால்தான் நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் என்ற விதியையும் இந்த மார்க்கத்தில் ஏற்படுத்திட்டான். நீங்க ரசூலுக்கு மாறு செய்வது நீங்கள், ரசூலுக்கு மாறு செய்வது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது. புரியுதா? அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதியாக்கிட்டான். அடுத்ததாக உங்களுக்கு மத்தியில என்ன குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகளோ, வாக்குவாதங்களோ, அல்லது ஏதாவது கருத்து ரீதியான குழப்பங்கள் எது ஏற்பட்டாலும் அதற்கு நீங்க நபிய நடுவராக ஆக்காதவரை, நபியை நடுவராக ஆக்காதவரை நீங்கள் மூமின்களாகவே ஆக முடியாது என்பதையும் அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்லிட்டான். அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவர் யாரு? ரசூலுக்கு கட்டுப்படக்கூடியவர் தான். ரசூலுக்கு கட்டுப்பட்டால்தான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவராக முடியும். ரசூலுக்கு மாறு செய்வது அல்லாவுக்கு மாறு செய்வது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்குரிய தீர்ப்பை யார்கிட்ட தேடணும்? நபியிடமிருந்து தேடணும். அப்படி தேடாதவரை நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது. இதெல்லாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்தில் தெளிவுபடுத்திட்டான். புரியுதா? அதே போலவே நல்ல கவனிங்க, யாரு நல்ல கவனிங்க, யாரு ரசூலிடத்துல வர மறுக்கிறாங்களோ, யாரு? சரி, இப்ப ரசூல் இல்ல, என்ன அர்த்தம்? அவங்களுடைய சுன்னா விசுவாசத்துல முயிரா இல்லைன்னா என்ன இருக்கு? நம்மள என்ன குழப்பத்திலே விட்டு போயிருக்காங்க ஹதீஸ கொடுக்காம? ரசூல் சொல்லுடைய சுன்னா. யாரு நபியிடம் வர மறுக்கிறார்களோ, நபியிடம் அவர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் புறக்கணித்து விலகி செல்கிறார்களோ அவர்களை முனாஃபிக்குகள் என்றும் அல்லாஹு தஆலா அடையாளம் காட்டிவிட்டார். அல்லாஹ் பாதுகாங்க. இப்ப நம்ம காலத்துல முனாஃபிக்குன்னு நமக்கு, அதாவது ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு உயிரா இல்ல, யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் முனாஃபிக்குன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி, இப்ப நம்ம காலத்துல முனாஃபிக் என்று அறிய வேண்டும் என்றால் அதற்கு என்ன அடையாளம்? ஒருத்தருக்கு நீங்க சொல்றீங்க ஒரு பிரச்சனை வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஸஹீஹானது இந்த இருக்கு அப்படிங்கிறீங்க, தெளிவான அர்த்தம் தெரியுது. அவர் சொல்றாரு இதை தூக்கி ஓரத்தில் வைங்கிறார், முடிஞ்சு போச்சு. விளைக்குங்க அவர் யாருன்னு சொல்லு. அவர் எவ்வளவு பெரிய தாடி வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலப்பா கட்டிருந்தாலும் சரி, எத்தனை மணி நேரம் பயணம் பண்ணாலும் சரி, புரியுதா இல்லையா? உங்களுக்கு மனசுல நல்ல பதிய வச்சுக்கணும் தெளிவா. இதெல்லாம் தெரியாதனாலதான், படிக்காதனாலதான் இன்னைக்கு எவெல்லாம் கத்துறானோ அவனுக்கு பின்னாடி எல்லாம் உமத்து ஓடிக்கிட்டு மேடையில மைக்க பிடிச்சி கத்த ஆரம்பிச்சவன் பின்னாடி எல்லாம் கூட்டம் சேர்ந்துகிட்டு இருக்கு. என்ன பேசுறான், ஏது பேசுறான், கவர்ச்சியான பேச்சு, என்ன பெரிய லாஜி மக்களை கவர்ந்துட்டு கூட்டத்தை சேர்த்துட்டு அதை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய அசுத்தத்தை உள்ளத்துல சுமந்துகிட்டு இருக்காங்கிறதுலாம் மக்களுக்கு தெரியுது. அப்ப அல்லாஹ்வுத்தல இதையும் குர்ஆன்ல அடையாளம் ஆக்கிட்டான். புரியுதா? நீங்க 4வது அத்தியாயத்துல 61வது வசனத்தில இருந்து படிச்சுட்டு வந்துருங்க. முனாஃபிக்குகள் அதே போல 24வது அத்தியாயத்துல சூரா 100ல் 49-52 வரைக்கும் போய் படிச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னதுக்குண்டான இமாம் சொன்னதுக்குண்டான விளக்கம் அதுல இருக்கு. என்ன சொன்னாங்க கடைசியா? 4 விஷயங்கள். 1, ரசூலுக்கு கீழ்படிபவர் தான் அல்லாக்கு கீழ்படிவார். அடுத்தது, ரசூலுக்கு மாறு செய்தது அல்லாக்கு மாறு செய்தது. அப்புறமா, நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வரணும். குழப்பம் ஏற்படும் போது நபி இடத்துல அழைக்கப்படும் பொழுது வராம போகக்கூடியவர் யாரு? முனாஃபிக். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு தெளிவுபடுத்திட்டான். அப்ப இதெல்லாம் நீங்க முன்னாடி வைத்து இப்ப நீங்க ஈமான படிக்க விரும்பும் பொழுது உங்களுக்கு முன்னாடி நிறைய பாதகம். ஈமான இப்ப நீங்க படிக்க விரும்புறீங்க, அல்லாஹ் வந்து தெரிஞ்சுக்க விரும்புறீங்க, உங்களுக்கு முன்னாடி நிறைய பாதை இருக்கு. ஓகே, ஒரு பாதை கிரேக்க தத்துவத்தினுடைய பாதை, சரியா? ஒரு பாதை சூஃபிகள் சொல்லக்கூடிய பாதை, புரியுதா? இன்னொரு பாதை, மனிதன் அவருடைய அறிவுனால குர்ஆன் ஹதீஸை புரிஞ்சு உருவாக்குன கூட்டங்கள். நம்ம பின்னாடி அதெல்லாம் உங்களுக்கு சொல்றோம். இப்ப சுருக்கமா ஒரு 3 மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கூட்டம் கிரேக்க தத்துவங்கள், இன்னொரு கூட்டம் சூஃபி, இன்னொரு கூட்டம் அவங்கவுங்களுடைய அறிவுல அல்லாஹ் பத்தி பேசுனது. அது நிறைய கூட்டம் இருக்கு, புரியுதுங்களா? பின்னாடி வரும் கதலியா, ஜஹ்மியா, முர்ஜியா, அப்புறம் வந்து முஅத்தஸிலா, கவாரிஜி, அப்படியே வரும். இந்த கூட்டங்கள்லாம் இருக்கு 3. அடுத்து 4வது ஒரு கூட்டம் இருக்கு. இவங்க யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் இதை எடுத்து சொன்னாங்க, தாபியங்கள் எடுத்து சொன்னாங்க, நாங்க நம்புறோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன், எக்ஸ்ட்ரா விளக்கம், வியாக்கியானம், உதாரணம், அப்படி இப்படி அதாகப்பட்டது இதாகப்பட்டதுலாம் கிடையாது. 4 ஸ்கூல் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. ஒரு ஸ்கூலு கிரேக்க தத்துவம், ஒரு ஸ்கூலு சூஃபிச தத்துவம், ஒரு ஸ்கூலு அறிவு, அவங்களுடைய அறிவு. 3வது ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் எப்படின்னா, நேரா நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் நபி உயிரா இருக்கும் பொழுது மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாவை பார்த்து அவங்கள்ட்ட இருந்து படிக்கிற மாதிரி. இப்ப நீங்க சொல்லுங்க, இஸ்லாம சரி நீங்க தெரியறதுக்காக வேண்டி வருகி இப்ப நான் வச்சிருங்க, நம்ம எல்லாம் வந்து இப்பதான் புதுசா முஸ்லீம் ஆயிருக்கோம் சொல்லி, இப்ப இஸ்லாம நம்ம படிக்கணும் ஒரு ஸ்கூல்ல சேர்ந்துன்னு சொல்லிட்டு, இப்ப ஒரு ஒழுங்கான புத்தி நமக்கு இருந்தா இந்த 4 ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல போய் சேருவோம்? ஏன்னா இஸ்லாத்தை இஸ்லாமை போதிக்கிறதுக்காக வேண்டி சர்டிபிகேட் பண்ணப்பட்டவர்கள் யாரு? இந்த 4 நபிசுல்லா அலிஸ்லாம், நபிசுல்லா அலிஸ்லாம் சஹாபாக்களை சர்டிபிகேட் பண்ணிருக்கிறாங்க, சான்று கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நல்ல புத்தி உள்ளவன், இல்லங்க எனக்கு நபிட்ட போனா திருப்தி இல்ல, அது வந்து அவ்வளவு கவர்ச்சியா இல்ல, இல்லங்க அது வந்து அவ்வளவு விளக்கமா இல்ல, எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்குன்னு போனா அவன் யாரு? வழிகேடு. அவனுடைய உள்ளத்துல கோணல் இருக்கின்ற காரணத்தினால அவன் கோணலான புத்தியில போறான். தெளிவான புத்தி உள்ளவன் 4 இருக்கும் பொழுது இஸ்லாம் எங்க இருந்து வருதோ அங்க போய் படிக்கிறவன் தானே அறிவாளி, அவன் தான நேர்வழியை தேடக்கூடியவன், புரியுதுல? அதுதான் இமாம் அவங்க அடுத்து சொல்றாங்க. இப்ப இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த எல்லா விஷயங்களையும் புறக்கணிச்சிட்டு நேரடியாக யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து, அடுத்து சஹாபாக்களிடமிருந்து, தாபியீன்களிடமிருந்து சொன்னார்களோ அவர்களிலிருந்துதான் நம்ம படிக்கணும், புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, நம்முடைய இந்த முன்னோர்கள் இருக்காங்கல்ல யாரு? சஹாபாக்கள், தாபியீன்கள், அவர்களுடைய வழியில வந்தவங்க, கவனிக்கிறீங்களா? இவங்க எல்லாருமே நல்ல கவனிங்க, இந்த மாதிரி இந்த கிரேக்க தத்துவங்களை இந்த மார்க்கத்துக்குள்ளார கொண்டு வர்றத கடுமையான முறையில எதிர்த்திருக்கிறாங்க. யார் யாரு? சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூஉத் தாபியீன்கள். அவங்க சும்மா கொள்கையை மட்டும் சொல்லிட்டு போயிடல, இந்த கொள்கைக்குள்ளார கிரேக்க தத்துவங்களை அறிவான அறிவு சார்ந்த விஷயங்கள் சொல்லிட்டு நீங்க அறிவு லாஜிக்குகளை புகுத்துறத கடுமையான முறையில எதிர்த்திருக்காங்க. பின்னாடி காலத்துல வந்த மக்கள் அந்த எதிர்ப்பை எல்லாம் புரியுதா? அந்த எதிர்ப்பை எல்லாம் தூக்கி புறக்கணிச்சுட்டு வெறும் பேருக்கு நாங்களும் சஹாபாக்களை ஏத்துக்கிறோம், நாங்களும் தாபியங்களை ஏத்துக்கிறோம், நாங்களும் வந்து அனுசரித்து வந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லவாசல் வழியா, எப்படி கொல்லவாசல் வழியா போய் சூப்பிட்ட கொஞ்சம் கடன் வாங்கிக்க, அந்த கிரேக்க தத்துவத்தில் கொஞ்சம் கடன் வாங்கிக்க, அந்த குழப்பவாதிகிட்ட கொஞ்சம் கடன் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி இந்த அருள்சுனத்து ஒரு ஜமாத்துங்கிறத திரும்ப கொண்டு போய் சம்போர் மனையில சொல்லுவாங்க. சம்போர்னு சொன்னா இந்த மிக்ஸ் பண்றது. இப்ப நீங்க அந்த காலத்துல போய் நம்ம மதரசாக்கள் மக்தபுகளை வந்து குரான் முடிச்ச உடனே அஜித்து சொல்லுவார், ஏ பொட்டுக்கொண்ட சக்கரம் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு. அப்போ கடையில போய் கேட்டீங்கன்னா பொட்டுக்கொண்டையை கொஞ்சம் போட்டு பட்டாணியை கொஞ்சம் போட்டு சக்கரத்தை அச்சு எடுத்துலாம் பேப்பர் அப்படி புனல் மாதிரி மடிப்பாரு, மடிச்சு எல்லாத்தையும் போட்டு கடையில் இப்படி கொடுக்குவாரு, நல்லா அப்படி குழு குழுக்கி படிச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி கடைசியில அனுசுனத்தோல் ஜமாத்துல பரிசுத்தமா இருந்த இந்த அனுசுனத்தோல் ஜமாத்துல இவங்க கடைசியா வந்தவங்க என்ன செஞ்சாங்க, இங்கே கொஞ்சம் வாங்கியாச்சு. முதல்ல எல்லாம் தனித்தனியா இருந்துச்சு, பிரச்சனை இல்லை, புரிஞ்சுதா? வணிக இடர்கள் இவங்கதான் இவங்கதான் பிரிஞ்சு உண்மையானவங்க கரெக்டா தனியா இருந்தாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, நாங்க இந்த உண்மையானவர்களுடைய வழியில வரணும்னு சொல்லிக்கிட்டு ஒழுங்கா வராம திரும்ப பொன்னவாசல் வழியா போய் எல்லாத்தையும் கடன் வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் கலந்து மக்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப இதனாலதான் அனுசுனத்து வர்க்கமாச்சு என்று நாமும் சொல்றோம். இதே அனுசுனத்து வர்க்கமாச்சு என்று யாரும் சொல்றாங்க, கபருக்கு சுஜூது பண்றவங்க சொல்றான், மௌனது ஓதுறவங்களும் சொல்றாங்க, மீலாது கொண்டாடுறவங்களும் கூடுறாங்க, இன்னும் அத்தனை குழப்பங்களையும் செய்யக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க. இதே இன்றைக்கு சூஃபி தரிகா கொள்கையில உள்ளவங்க எல்லாமே அல்லாஹ் சொல்லக்கூடியவர்கள் கூட நாங்களும் அனுசுனத்து வர்க்கமாக்கணும். என்ன ஆச்சரிய வித்தியாசம் சொன்னா, நம்மள அனுசுனத்து வர்க்கமாக்கணும், நம்மள நீ அனுசுனத்து வர்க்கமாக்க கிடையாது, நீ சுனத்து வர்க்கமாக்க விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லு. நான் அது சொல்றது இப்ப என் பயன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இவங்களுடைய கருத்துப்படி சுண்ணத்து வர்க்க மாத்திரம் என்னன்னா சுண்ணத்துங்கிறது ஊர் சுண்ணத்து, இவங்களுடைய வார்த்தைப்படி ஜமாத்து சொன்னா ஊர் ஜமாத், சுண்ணத்துனா நடைமுறை, ஊர் நடைமுறை ஊர் ஜமாத். கண்டிப்பா நம்ம அந்த ஊர் நடைமுறைக்கு ஊர் ஜமாத்துக்கு வெளியே உள்ளோம். நம்ம சுண்ணத்து வர்க்க மாத்திரம் எந்த சுண்ணத்து வர்க்க மாத்த சொல்றோம், நபியுடைய சுண்ணத்தையும் சஹாபாக்களுடைய ஜமாத்து. அவங்க சுண்ணத்து வர்க்க மாத்துங்கிறது யாருக்கு வச்சுக்கிட்டாங்க, இப்ப ஊர் சுண்ணத்து ஊர் ஜமாத்து, புரியுதா? இப்ப ஒரு சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டுட்டு நம்ம ஒரு முடிவுரைக்கு வருவோம். நம்முடைய முன்னோர்கள் யாரு, சாபியங்கள் அந்த வழியில வந்தவங்க. இப்ப குறிப்பா நம்ம வந்து சில இமாம்களுடைய பெயர்களை படிச்சோம்ல, இந்த இமாம்களுடைய பெயர்களை தான் இன்றைக்கு மதுஹபு சார்ந்த தரிகா சார்ந்த மக்கள் சொல்றாங்கல்ல, இவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்துல இந்த தத்துவம் கலந்து பேசுவதை கடுமையா மறுத்திருக்காங்கிறதுக்கு ஒரு சில வாக்கியங்களை இங்க பதிவு செய்யறாங்க. இப்பாங்க இமாம் அபு யூசுப் இடத்துல போய் பிஷர் அல் முரைசி அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து இந்த கிரேக்க தத்துவத்தை கொண்டு கொள்கையை பேசின ஒருத்தர், அந்த கொள்கையை சேர்ந்த ஒருத்தர். அவர் வந்து தன்னை பெரிய அறிவாளியா நினைச்சிட்டு இருக்கிறார். இமாம் அபு ஹனிஃபா சார், இமாம் அபு யூசுப் அவங்க சொன்னாங்க, இந்த பார்ப்பா அல் இல்மு பில் கலாமி ஹுவல் ஜஹல் வல் ஜஹல் பில் கலாமி ஹுவல் இல்ம். இந்த வார்த்தை நல்லா கவனி. அவர் என்ன நினைச்சிட்டு வராரு, அபு யூசுப் சந்திக்கும் பொழுது தான் வந்து கிரேக்க தத்துவத்தை படிச்சோம், ரொம்ப பெரிய அறிவாளி ஆயிட்டோம், எப்படி நிறைய தத்துவ ஞானி ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு வராரு. இமாம் அபு யூசுப் சொன்னாங்க அவரை பார்த்து, நீ பாரு, நீ படிச்சுட்டு வந்த கிரேக்க தத்துவம் இருக்குல்ல, அந்த கிரேக்க தத்துவத்தினுடைய அறிவு மடமை, அதை அறியாமல் இருப்பதுதான் ஞானம் என்று சொன்னாங்க. அவனுடைய அகராதியுமே மாத்திட்டாங்க பாருங்க, அவன் எப்படி நினைச்சிட்டு வந்தாரு, அவர் எப்படி நினைச்சிட்டு வந்தாரு, நம்ம வந்து அந்த தத்துவத்தை படிச்சிட்டோம், பெரிய அறிவை சம்பாதிச்சிட்டோம் நினைச்சிட்டு வந்தாரு. அவருக்கு இமாம் அபு யூசுப் சொல்றாங்க, அந்த கிரேக்க தத்துவத்தை கற்பது அது மடமை, அதை அறியாமல் இருப்பது அதுதான் ஞானம், புரியுதா? அதே போல இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் இந்த கிரேக்க தத்துவத்தை படிக்கின்றார்களோ, யார் படிக்கின்றார்களோ அவர்கள் விஷயத்தில் நான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பாவது, யார் இந்த கிரேக்க தத்துவத்தை படிக்கின்றார்களோ, அதுக்கு அரபியில் வந்து இல்முல் கலாம்னு சொல்வாங்க, இல்முல் கலாம், யார் இந்த கிரேக்க தத்துவத்தை படிக்கின்றார்களோ அவர்கள் விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய தீர்ப்பாவது, அவர்களை மட்டையாலும் செருப்பாலும் அடிக்க வேண்டும். ஊர் ஊரா தெரு தெருவா அவர்களை இழுத்துச் செல்ல வேண்டும். ஒரு அறிவிப்பாளர் மக்களுக்கு அறிவிப்பு செய்ய வேண்டும். ஹாதா ஜஸாவுமன் தரக்கல் கிதாப வ சுன்னத வ அக்பல அலல் கலாம். யார் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டுவிட்டு கிரேக்க தத்துவத்தை கையில் எடுத்தாரோ அவருடைய தண்டனை இதுதான் என்று மக்களுக்கு அறிவிப்பு செய்ய வேண்டும். என்ன சொல்றான் இமாம் ஷாஃபியை? இன்னைக்கு இமாம் ஷாஃபியுடைய பேரை சொல்லி மதன் தாக்கல்லையும் நிறைய இடங்கள்லையும் எப்படி குழப்பறாங்க பாருங்க. இமாம் ஷாஃபி என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, யாரு கிரேக்க தத்துவத்தை படிக்கிறாங்களோ அவர்களுடைய விஷயத்தில் என்னுடைய தீர்ப்பு என்ன, அவர்களை மட்டையாலும் செருப்பாலும் அடிக்க வேண்டும், தெரு தெருவா அவர்களை இழுத்துச் செல்ல வேண்டும், அறிவிப்பு செய்பவர் அறிவிப்பு செய்ய வேண்டும். இதுதான் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டுவிட்டு கிரேக்க தத்துவத்தை யார் கையில் எடுத்தாரோ அவருடைய கூலி என்று. புரியுதா? அதே போல இமாம் அபு யூசுப் ஏற்கனவே சொன்னோம், அதே அறிஞர் அவங்களுடைய இன்னொரு கூற்று வருகிறது. யார் ஒருவன் இந்த கிரேக்க தத்துவத்தை கற்று கல்வியை தேட நினைக்கிறானோ, யார் ஒருவன் தத்துவத்தை கற்று கல்வியை தேட நினைக்கிறானோ, தந்தக அவன் கண்டிப்பாக காஃபிராகி விடுவான். புரியுதா? தந்தக்கன்னு சொன்னா பேருக்கு முஸ்லீமா இருப்பான், ஆனா அவன் பேசுறதெல்லாம் குஃப்ரா இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பேர் தான் ஜிந்தீக் சொல்லுவாங்க. ஜிந்தீக், ஜா நூன் தால் யா காஃப், ஜிந்தீக். ஒருத்தர் காஃபிர், காஃபிர் தான் யாரு, நேரடியா இஸ்லாமுக்கு வெளியில உள்ளவங்க, நேரடியா இஸ்லாமுக்கு வெளியில உள்ளவங்களை காஃபிர்னு சொல்லிடுவீங்க. ஆனா சில பேர் இஸ்லாமுக்குள்ளாரே இருப்பாங்க, ஆனா அவங்க பேசுற பேச்செல்லாம் எப்படி இருக்கும், குரானுக்கு ஹதீஸுக்கு எதிராக இருக்கும். குரானை மறுக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க, ஹதீஸை மறுக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா குரானுக்கும் ஹதீஸுக்கும் அறியப்பட்ட கருத்துக்கு மாற்றமா சொல்லிக்கிட்டே இருந்து இதுதான் சரியான கருத்துன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பிஜே சொல்ற மாதிரி புரியுதா இல்லையா? எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா ஒட்டுமொத்த சஹாபாக்கிறது எல்லாருமே தப்பா வழங்கிட்டாங்களாம். எப்படி பாவம் அபூபக்கர் தப்பா வழங்கிட்டாங்க, நம்ம தப்பா வழங்கிட்டோம், நீங்க தப்பா வழங்கிட்டோம்னு சொன்னா கூட சரிங்க அஜித்து கொஞ்சம் கரெக்டா சொல்லிக் கொடுங்க, அஜித்து நீங்க ரொம்ப பெரிய படிச்சு விஞ்ஞானி ஆயிட்டீங்க விஞ்ஞானி ஆயிட்டீங்க சொல்லுங்க அஜித்துன்னு கேட்டுக்கலாம், நமக்கு என்ன வெக்கம் இருக்கு. ஆனா இவர் யாரெல்லாம் தப்புங்கிறாரு, பேரத்தனுக்கு அபூபக்கர் தப்பு, உமரு தப்பு, உமானு தப்பு, அலி தப்பு, எல்லா புகாவு சஹாபாக்கள் இருந்து முஃப்தி சஹாபாக்கள் இருந்து எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பாவம் எப்படி சொல்றாரு, பாவம் ஏதோ அவர்கள் எல்லாம் தப்பா புரிந்து கொண்டார்கள். என்ன தப்பா சொல்ல, அது அப்படியே அந்த அவருடைய புக்கில் எழுதி வச்சிருக்காரு, அப்படியே அவருடைய புக்கில் எழுதி வச்சிருக்க, பாவம் ஏதோ தெரியவில்லை அவர்கள் எல்லாம் தப்பா புரிந்து கொண்டார்கள். பாவம் மகாராஜா, நீ அந்த காலத்துல பிறந்திருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு நன்மையா இருந்திருக்கும். என்ன கழுத்து விட்டிருப்பான், நம்ம ஒண்ணு விட்டு வச்சிருக்கிறோம், அவங்க அதுதான் எடுத்துருப்பாங்க. இப்ப என்ன சொன்னாங்க இமாம் அபு யூசுப், யார் இந்த பேர் சரி இமாம் ஷாஃபி என்ன சொன்னாங்க, செருப்பால அடிக்கணும்னா மட்டையால அடிக்கணும்னா அல்ல பாதுகாக்கணும். சரி இமாம் அபு யூசுப் சொல்கிறார்கள், விஷயத்துக்கு வாங்கம்மா நம்ம வந்து நிறைய படிக்க வேண்டியிருக்கு. யார் இன்மை இந்த கிரேக்க தத்துவத்தின் மூலமாக கற்று தேடுகிறார்களோ அவர்கள் ஜிந்திக்காகி விடுவார்கள். புரியுதா? ஜிந்திக்னா என்ன, அதாவது நேரடி காஃபிர் கிடையாது, அவங்க வந்து பேர்ல முஸ்லீமா இருப்பாங்க ஆனா சொல்றதெல்லாம் குஃப்ராக இருக்கும், அவங்களுக்கு பேர் தான் ஜிந்திக்னு சொல்லுவாங்க. கவனிங்க, அடுத்து இந்த வார்த்தையை விட இன்னொரு ரெண்டு வார்த்தையும் இருக்குது, நம்முடைய பாடத்தோட சம்பந்தப்பட்டதா இல்லைனாலும் அது ஒரே கூட்டில் வர்றதுனால அதையும் சொல்லிடுவோம். இமாம் அபு யூசுப் அடுத்து சொல்கிறார்கள், ஒமன் பலபல் மாலபில் கீமியாயி அஃப்லச, கீமியான்னு ஒன்று இருக்குமா வேதியல்னு சொல்லிட்டு, இது அந்த காலத்துல நிறைய இருந்துச்சு, இந்த காலத்திலயும் அந்தந்த இருக்கு, இந்த காலத்துல வேற வேற மாதிரி தான் வந்திருக்கு. புரியுதா? அதாவது ஒரு ரகசியமான கல்வி இருக்குது, அந்த கல்வியின் மூலமாக மண்ணெல்லாம் தங்கமாக்கிடலாம். புரியுதா? அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி வச்சிருந்தாங்க. புரியுதா? மண் இருக்குல்ல, மண்ணு இதுல வந்து ஒரு சில கெமிக்கலை கலந்தா இந்த மண் எப்படி மாறிடுமா, தங்கமா மாறிடும், அது அங்க இருக்குது அந்த ரகசியம், அவருக்கு தெரியுது இப்படின்னு சொல்லியே அந்த அதை தேர்றதுக்குன்னே சொத்த அளித்தவன் இருக்கான். ஏன் அழிச்சா சொத்த என்னக்கு சொத்து அழிச்சாலும் இருக்கிற மனநிலை நம்ம தங்கமாக்கலாம்னா என்னங்க எவ்வளவு பெரிய வியாபாரம் சொல்லுங்க, அதுக்கு எவன் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டான். அப்ப இப்படி யாரு இந்த வேதியியலின் மூலமாக காசு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று தேடினானோ அவன் கண்டிப்பா பிச்சைக்காரன் ஆயிடுவான் கண்டிப்பா. இப்ப இந்த காலத்துல சில இது இருக்குது, உங்க குடும்பத்துல அல்லது உங்க தெரிஞ்சவங்கல கூட யாராவது அந்த இதுல பீடிக்கப்பட்டிருக்கலாம். நான் வந்து நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி ஓப்பனா சொல்லிடுறேன். இப்ப இந்த காலத்துல இந்த ரைஸ் புல்லர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, இறுதியை கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்களும் போயிருக்கிறீங்களா, உங்க வீட்டுக்காரன் பேர் பைத்தியம்னு அர்த்தம், என்ன ஆயிடுச்சு அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம், என்ன இரிடியம் ரைஸ் புல்லர் கலசம் என்ன அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கு, இப்ப நான் சொல்ல வேண்டியதில்லை பாடம் முடிச்சு போனோன்னு மேடம் கிட்ட நீங்க விளக்கம் கேட்டீங்க. என்ன என்னப்பா லட்சம் கோடி எல்லாத்தையும் செலவு பண்ணான், என்னவா அது கிடைச்சிருச்சுன்னா அப்படியே கனவு காண்றான், கோடி 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 என் கையில கிடைச்சிருச்சு கனவு கண்டுட்டு கோடி. இப்ப வந்து 2000 நோட்டு வந்திருக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1000 நோட்டு, 1000 நோட்டு, 1000 நோட்டு எவ்வளவு பெருசு இருக்கும், ஒரு 10 cm, அப்புறம் ஹைட் வந்து ஒரு 1 cm இருக்கும் இருக்கும். அப்போ வந்து ஒரு 1000 square feet எத்தனை 1000 கட்டி வைக்கலாம், எங்கிட்ட கோடி 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 1000 கிடைக்கும், அதை வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு கிரவுண்ட் தேவை, நாள் லூசு பார்த்தீங்களா, இதை தேடி அலைவா 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 எல்லாம் ஏமாத்துவாங்க. என்ன என்ன எல்லாம் சொத்தை விட்டுட்டு தெரியல இருக்க, இப்ப என்ன செய்வாங்க ஏமாந்துட்டானே, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆல்ரெடி ஏமாந்துருச்சு வேற வழி இல்லை, உன் காசு எடுக்கிறதா தான் இன்னொருத்தர் ஏமாத்தணும், உன் காசு நீ உருவுறதா இருந்தா இன்னொருத்த கழுத்து போட்டு கழுத்துல செய்ய மாட்டினா தான் நீ உன் காசு வரும், அதுக்காக வேண்டி இவன் ஏமாந்துட்டல இதுக்காக வேண்டி இன்னொருத்தரை ஏமாத்து, இப்படி போயிட்டே இருக்கு புரியுதா. அதே போல இந்த நல்ல பாம்புல இருந்து நாகமணி எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க புரியுதா, அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்று யூடியூப்ல கூட இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இரண்டையும் அந்த அது சம்பந்தப்பட்டதுதான், அது இருந்துட்டா அது கையில அவர் கையில வந்துருச்சுன்னா அவர் வந்து பெரிய அபூர்வ சக்திக்கு வந்துவார், யார் பார்த்தாலும் அப்படியே அவர் முன்னாடி வந்து சரண் அடைஞ்சுவாங்க, அது கையில இருந்துச்சுன்னா பறக்கிற போயிட்டு அப்படியே இழுத்துக்கலாம் பூமிக்கு, என்ன சொல்றாங்க நம்புறாரு பாருங்க, ஓடுற ரயில அதை அப்படியே முன்னாடி கொண்டு போய் அப்படி நிறுத்தினோம்னா அந்த ரயில் அப்படியே நின்றுமா, எப்படி ரயில் போயிட்டு இருக்கலங்க, ரயில் எவ்வளவு பவர், அந்த ரயிலுக்கு முன்னாடி அது அந்த கையில வச்சுக்கிட்டு கொண்டு போய் காட்டினா என்ன ஆயிடுமா ரயில், இதை தேடி அழைச்சிக்கிட்டு தான் ஒரு கூட்டம் புரியுதா இல்லையா. எல்லாம் பாதுகாப்பு முட்டாளர்கள் உலகத்துல ஏமாறணும் இருக்கிற வரைக்கும் ஏமாத்தணும் இருப்பா. வாங்க உங்க வீட்டுக்கார பேருக்காதா ஒருத்தன் தேடி போயிட்டு இருந்தா கண்டிப்பா ரசூலுல்லா மேல அவர்கள் சொல்லாததை பொய்யாக சொல்லுவான், சஹாபாக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், வித்தியாசமா ஏதாவது சொல்லியிருக்காங்களா, வித்தியாசமா ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யாரு தேட ஆரம்பிப்பானோ அவன் கண்டிப்பா ஹதீஸுங்கிற பேர்ல ஹதீஸ்ல இல்லாததை பொய்யாக சொல்லுவான். எவ்வளவு அழகா இருப்பார் இன்னைக்கு பெரும்பாலான இந்த மேடை பேச்சாளர்கள்ல பலருடைய வேலை என்ன, மக்களை மயக்கணும், மக்களை வித்தியாசமா சொல்லி கவர்ணுங்கிறதுக்காக வேண்டிய எக்கச்சக்கமா அள்ளி விட்டு விட்டு கடைசியில ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இப்படி ஹதீஸில் வந்திருக்கிறது நினைச்சிருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹு ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அடுத்து இமாம் அபூ சொல்றாங்க, இப்ப இந்த இமாம் அபூ ஜாஃபர் தஹாவி எழுதின இந்த கொள்கை என்பது அந்த இல்முல் கலாமில் இருந்தெல்லாம் விலகி புரியுதா, சிறப்புகள் சஹாபாக்கு தாபியங்கள் எந்த கொள்கையில் இருந்தாங்களோ அந்த கொள்கையில நமக்கு இது சொல்லப்பட்டிருக்கு சொல்லிட்டு, இப்ப நான் இடையில ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்ன பாருங்க, சுண்ணத்துல் ஜமாத்துல வந்துட்டு திரும்ப பள்ளவாசல் வழியா போய் திரும்ப எல்லாத்தையும் கடன் வாங்கி கொண்டு வந்து சேர்த்தால அந்த மாதிரி இந்த இமாம் அபு ஜாஃபர் தஹாவியுடைய இந்த அகீதாவுக்கும் குழப்பம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுக்கு விளக்கம் எழுத ஆரம்பிச்சாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்க? இப்படி சொல்றாங்க, அதுக்கு விளக்கமாவது அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கையை இப்ப நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் குழப்பமா போயிடும். அதனால இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இப்படின்னு சொல்லி சொல்லியே இந்த கிதாபுக்கு தப்பான விளக்கங்களை சுன்னத்து ஒல் ஜமாத்துங்கிற பேருல மக்கள் புகுத்த ஆரம்பிச்சாங்க. புரியுதா? அதனாலதான் நானு அந்த குழப்பங்களை விட்டெல்லாம் நீக்கி இந்த கொள்கை இந்த கிதாபு எழுதப்பட்ட காலத்துல இந்த கிதாபை இமாம் எந்த நோக்கத்துக்கு எழுதினாங்களோ, இந்த கிதாபை இமாம் எந்த நோக்கத்துக்கு எழுதினாங்களோ, எந்த அடிப்படையில எழுதினாங்களோ, அந்த நோக்கத்துல அந்த அடிப்படையில கலப்படம் இல்லாமல் விளக்கம் எழுதணும்னு நானே இதை எழுதினேன் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? ஏன்னா இந்த நூலுக்கு நிறைய விளக்க உரைகள் இருக்குது. ஆனா அந்த விளக்க உரைகளுடைய பிரச்சனை என்ன? எந்த ஒரு சுத்தமான கொள்கையை போதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அபு ஜாஃபர் தஹாவி எழுதினாங்களோ, அந்த கொள்கையில சுன்னத்துல் ஜமாத்துங்கிற பேர்ல மக்கள் குழப்பங்களை கலந்து கலந்து கடைசியில இது ஒரு மிக்ஸ் ஆக்கி விட்டாங்க. அதனாலதான் நான் ஒரு விளக்க உரையை எழுதுகிறேன். இதனுடைய நோக்கம் என்ன? இந்த கிதாபு எழுதப்பட்ட காலத்துல என்ன நோக்கத்துக்கு எழுதப்பட்டுச்சோ, என்ன அடிப்படையில எழுதப்பட்டுச்சோ, அந்த அடிப்படைக்கு திரும்ப இந்த கிதாபுடைய விளக்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக. இப்ப நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், இந்த இமாம் எந்த காலத்துல உள்ளவங்க? 7வது நூற்றாண்டுல உள்ளவங்க. அப்ப இமாம் அபு ஜாஃபர் தஹாவி 3வது நூற்றாண்டுல மூத்தாயிராங்க. 4 நூற்றாண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு குழப்பங்கள் வந்துருச்சு. சூஃபிச குழப்பம், அதே போல முஹத்தஸிரா ஹாரிஜியா குழப்பம், கிரேக்க குழப்பம், அவ்வளவு குழப்பங்கள் பெருகிருச்சு மக்களுக்கு மத்தியில். அதுலயும் குறிப்பா இந்த சூஃபி தரிகா தத்துவம் எந்த அளவுக்கு பெருகிருச்சுன்னு சொன்னா, நீ ஒரு தரிகால இல்லைன்னா, நீ ஒரு சூஃபி கொள்கையில இல்லைன்னா நீ முஸ்லீமே கிடையாதுங்கிற மாதிரி. புரியுதா இல்லையா உங்களுக்கு? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது ரொம்ப அதிகமா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. யாரை கேட்டாலும் நான் ஹனஃபி மதுஹப் ஷாதிரியா தரிகாமா, நான் ஹனஃபி மதுஹப் நான் சிஷ்டியா தரிகாமா. அதுலையும் கொஞ்சம் மதர்சால போய் படிக்க ஆரம்பிச்சுட்டாலே கண்டிப்பா உண்மையான ஆலிம், ஆலிம் காமில், அவங்களுக்கு பேர் என்னவா பரிபூர்ண ஆளுநர் யாருன்னு சொன்னா, யாராச்சும் ஒரு சேர்கிட்ட போய் பையத்தாயிருக்கணும், யாராச்சும் ஒரு தரிக்கால போய் அவர் பையத்தாயி அந்த தரிக்கா படி அந்த சில்சிலா படி அவர் இருந்தாதான் அவர் ஆளின் காமி. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கொஞ்சமாவது பேர் கேள்விப்படலையா? கேள்விப்படாத வரைக்கும் அது வந்து தப்பிச்சீங்க. என்ன அந்த மாதிரிதான் மக்களுக்கு மத்தியில பரப்பி வச்சிருந்தான். இது இந்த காலத்திலே இப்படி இருக்குன்னு சொன்னா, இது உருவாகி பரகுன பரவன காலத்துல எப்படி இருக்குன்னு பாத்துங்க, அந்த அளவுக்கு கடுமையா இருந்துச்சு. புரியுது? அதனாலதான் இமாம் இப்னு அபில் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்த குழப்பங்களில் இருந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் இந்த கிதாபுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டது. புரியுதா? ஆகவே நான் இந்த கிதாபை உங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது, இந்த கிதாபுடைய விளக்கத்தை நான் எடுத்து சொல்லும் பொழுது நான் என்ன எழுதுவேன் சொல்றாங்க, وَقَدْ أَحْبَبْتُ أَنْ أَشْرَحَهَا سَالِكًا طَرِيقَ السَّلَفِ فِي عِبَارَاتِهِمْ. சரஸ்துகள், அதாவது சஹாபாக்கள் என்ன சொன்னாங்களோ அதே முறையில நான் இதை உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். அல்லாவிடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன், இதை உங்களுக்கு எடுத்துக் கொடுப்பதன் மூலமாக அவர்களில் அல்லாஹுத்தலா என்னையும் சேர்க்க வேண்டும் என்று. எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம் சொல்றாங்க பாருங்க. சொல்றாங்க, மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மின நபியீன வஸ்ஸித்தீன வஷ்ஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன் வஹஸ்ன உலாஇக ரஃபீகா. சூரா நிசாவுடைய 69வது வசனம் அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்களோ அவர்கள் நபிமார்களோடு மறுமையில் இருப்பார்கள், சித்தீக்குகளோடு இருப்பார்கள், ஷஹீதுகளோடு இருப்பார்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள், அவர்கள் தான் நல்ல சிறந்த தோழர்கள். புரியுதுங்களா? அப்ப அவர்களில் அல்லாஹு தஆலா என்னையும் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த சலஃபுகளுடைய வாக்கியங்களை கொண்டு, அந்த சலஃபுகள் சொன்ன கருத்துக்களை கொண்டு இந்த நூலுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன்.